அப்படிங்கிறதுக்கு தெரியும். சரி, இது உருவாச்சு அப்படின்னா பிரான்ஸ்ல 1582 வரைக்கும் ஜூலியன் கேலண்டர் படி ஏப்ரல் 1 தான் புத்தாண்டு தினமா கொண்டாடப்பட்டது. அதுக்கப்புறமா அவங்க கிரிகோரியன் கேலண்டருக்கு மாறினாங்க. அந்த கேலண்டர் படி ஜனவரி 1 புத்தாண்டு தினமா கொண்டாடப்பட்டு வருகிறது. இதுல ஏப்ரல் 1 புத்தாண்டு தினமா கொண்டாடி பழக்கப்பட்ட மக்கள்ல சில பேரால மாறவே முடியல. அதனால ஏப்ரல் 1 இன்னும் புத்தாண்டு தினமா கொண்டாடுறவங்கள முட்டாள்கள் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டாங்க. அந்த நாள்ல என்ன பண்ணாங்கன்னா பிரான்ஸ்ல ஒரு பேப்பர் மீனை வந்து பின்னாடி ஓட்டிட்டு அவங்கள அப்படியே சென்ட் பண்றது அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுல இங்கிலாந்து கனடா போன்ற நாடுகள்ல மத்தியானம் 12 மணிக்கு மேல யாரு ஏமாத்துறாங்களோ அவங்கதான் முட்டாள் அப்படின்னு சொல்லி கன் பண்ணுவாங்களாம், முட்டாள் சுத்தரிப்பாங்களாம். 1957 பிபிசி ஒரு பிராங்க் வீடியோ ஒன்னு பண்ணிருக்காங்க ஏப்ரல் ஃபுல் ஸ்பெஷலா. அதாவது ஸ்பாகெட்டி மரத்துல ஒரு மரத்துல காய்க்கிறதாகவும் அது ஒரு ஃபேமிலி வந்து அறுவடை செய்யற மாதிரியும் வீடியோ ஒன்னு வெளியிட்டிருந்தாங்க. ஸ்பாகெட்டி அப்படின்னா ஒண்ணும் இல்ல, அதாவது நூடுல்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய மைதா மாவுல செய்யக்கூடிய ஒரு இத்தாலியன் டிஷ் அது. இத பார்த்துட்டு நிறைய பேர் கால் பண்ணி கேட்டுருக்காங்க இது எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு. ஆக்சுவலா அவங்க மக்களுக்கு தெரியாதுல்ல அது மிஷின்ல தயாரிக்கிறேன் அப்படின்னு அதனால கேட்டுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரியான ஒரு பண்ணான விஷயம் நடந்திருக்கு. இதுதான் இந்த இதோட சுவாரஸ்யமான தகவல். ஏப்ரல் 2 உலக குழந்தைகள் புத்தக தினம், இன்டர்நேஷனல் சில்ட்ரன் புக் டே. அதாவது குழந்தைகளிடம் புத்தக திறனை, புத்தகத்தை வாசிக்கக்கூடிய திறனை ஊக்குவிக்கவும் அவர்களை அவர்களை நாலேஜ வளர்த்துக்காக தான் இந்த நாளானது கொண்டாடப்படுகிறது. ஹான் கிறிஸ்டின் ஆண்டர்சன் அவருடைய பிறந்த நாளை தான் இந்த புத்தக தினமா கொண்டாடுறாங்க 1967. ஸோ இந்த ஒரு இனிஷியேட்டிவ் யார் எடுத்தாங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் புக் போர்டு ஃபார் யூத் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான். நோக்கம் என்னன்னா அதுதான் அந்த குழந்தைகள் வந்து தொடர்ந்து புத்தகத்தை படிக்கணும், அதன் மூலமா அறிவு பெருக்கணுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமே. ஸோ இதுல நிறைய பாத்தீங்க அப்படின்னா 60s, 70s, 80s அந்த காலகட்டத்துல புத்தகத்தை வாசிக்கக்கூடிய பழக்கம் அதிகமா நிறைய பேருக்கு இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு அது குறைஞ்சிட்டே வருது. பெரும்பாலான புத்தக வாசிப்பாளர்கள் வந்து சின்ன வயசுல இருந்தே அந்த புத்தகத்தை படிக்கிறவங்களாதான் இருந்திருப்பாங்க. எங்க நியூஸ் பேப்பர்ல இருந்து ஆரம்பிச்சு புத்தகம் படிக்கிறது, அதுல இருந்து நிறைய விஷயங்களை கத்துக்கிறது, இந்த மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ல இருந்து நிறைய வெவ்வேறு துறைகள்ல சாதிக்கிறதுக்கு அந்த புத்தகம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமா இருந்திருக்கு. ஆனா இன்னைக்கு காலப்போக்குல அதுக்கு நிறைய மீடியா வந்துருச்சு, சோசியல் மீடியா வந்துருச்சு, அதுக்கப்புறம் இந்த வாசிக்கக்கூடிய திறன் குறைஞ்சிருச்சு, அதாவது வாசிக்கக்கூடிய அந்த ஹேபிட் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய புள்ளி விவரங்கள் நமக்கு சொல்லுது. அதனால புத்தகம் வாசிக்கலாம். நீங்க படிச்ச புத்தகம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம குரலை ஷேர் பண்ணுங்க. ஏப்ரல் 2 ஏப்ரல் 2 1984 முதன் முதல்ல இந்தியர் ஒருவர் ஸ்பேஸ்க்கு போயிருக்காரு, அதாவது விண்வெளிக்கு போயிருக்காரு, ராகேஷ் சர்மா. சோவியத் யூனியன் மற்றும் இஸ்ரோவோட கூட்டு முயற்சியிலதான் இந்த வரலாற்று சிறப்புமிக்க சம்பவம் நடந்திருக்கு. கடுமையான பயிற்சிக்கு அப்புறமா ராகேஷ் சர்மா விண்வெளிக்கு போறாரு. விண்வெளிக்கு போய் 7 நாட்கள் 21 மணி நேரம் 40 செகண்ட் அங்க இருந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. அது முதல் இந்தியர் விண்வெளிக்கு போனது. உலக லெவல்ல 138th நபரா போயிருக்காரு. அப்ப இப்ப நிறைய பேர் போயிருக்கிறாங்க, போகவும் முயற்சி பண்ணுவாங்க. பட் முதல் முதல்ல ஒரு இந்தியர் போய் சாதனை படிச்சுட்டு வந்திருக்காரு. உண்மையிலேயே ராகேஷ் சர்மா பத்தி வேற ஏதாவது தகவல் இருந்தா உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. இன்னைக்கு ஏப்ரல் 2 வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நாள், குறிப்பா கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு, இந்தியாவுக்கு. அதாவது ஏப்ரல் 2 2011 இதே நாள்தான் இந்தியா வேர்ல்டு கப் வின் பண்ணாங்க. 1983 இந்தியா வேர்ல்டு கப் வின் பண்ண உடனே 28 வருஷம் கழிச்சு இந்தியா வின் பண்ணிருக்காங்க. அதாவது எப்படின்னா 1983 இந்தியா வேர்ல்டு கப் வின் பண்ண போது இந்தியாவுக்கு வேர்ல்டு கப் வாங்கி கொடுக்கறதுக்காகவே ஒருத்தர் பார்த்திருக்காரு. அதுதான் நம்ம எம்எஸ் தோனி, எஸ் நம்ம தல தோனி. 2011 வேர்ல்டு கப் வாங்கி கொடுத்தாரு, அதுவும் கேப்டன்ஸ் ஆஃப் ஆடி. ஸோ இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண ஸ்ரீலங்கா 274 அடிச்சாங்க. மகிந்தா சேவக்னா செஞ்சுரி, எல்லாருக்குமே ஹார்ட் பீட் இருந்துச்சு. காரணம் ஃபர்ஸ்ட் ஓவர்லே சேவக் அவுட் ஆக, சச்சின் 11 அவுட் ஆக, இந்தியா என்ன பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு ஒரு பதட்டமாவே இருந்துச்சு. நம்ம கம்பீர், கௌதம் கம்பீரும் இப்ப கோச்சா இருக்காங்க இந்தியன் டீமுக்கு, அவரும் நம்ம கிங் கோலி அப்பெல்லாம் அவரை ஒன்றும் பெற்றாருல, ஒரு ஹீரோவா எமர்ஜ் ஆயிடுச்சு அந்த டைம். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு டீசென்ட் பார்ட்னர்ஷிப் போட்டு கோலி நல்ல அவுட் ஆக, அடுத்து தோனி யுவராஜ் சிங் வர இடத்துல வராரு, அவரே பேட்டிங் ப்ரமோஷன் பண்ணி வராரு. சோ வந்து கம்பீரும் தோனியும் ஒரு லாங் பார்ட்னர்ஷிப் போடுறாங்க, போட்டு மேட்ச் அப்படி எடுத்துட்டு போனாங்க. சிங்கிள்ஸ் அண்ட் டூஸ் சொல்லி சூப்பரா இருந்தாங்க. இதுல கம்பீர் 97 முக்கியமான ரன்ஸ் எடுத்து அவுட் ஆகாரு. சோ அப்புறமா யுவராஜ் சிங்கும் தோனியும் சேர்ந்து இந்த மேட்ச் வின் பண்ணி கொடுத்தாங்க. குறிப்பா தோனி சிக்ஸர் அடிச்சு, யாரு குலசேகரா பால்ல அடிச்சு ஜெயிச்சு கொடுத்தாரு. யுவராஜ் சிங் மயங்கி அப்படியே கீழே விழுந்தது, இதெல்லாம் நமக்கு நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும். இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னா, இந்த டாஸே ரெண்டு தடவை போட்டாங்க கன்ஃபியூஷன்ல. இது ஒரு சுவாரஸ்யமான தகவல். ஸோ இந்த மேட்ச கண்டிப்பா ஒரு கிரிக்கெட் ஃபேனால மறக்கவே முடியாது. ஸோ இன்னைக்கு அந்த நாள் ஒரு சாட்டர்டே, இந்தியா முழுவதும் பயங்கர செலிப்ரேஷன் இருந்துச்சு. சண்டே தான் பயங்கரமா இருந்துச்சு செலிப்ரேஷன். ஸோ உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கா, எப்படி அந்த மேட்ச் பாத்தீங்களா
மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள எண் 5 அழுத்தவும். ஆடியோ ஐடி உங்களுக்கு குறுஞ்செய்தி மூலம் அனுப்பப்படும்.